இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நாம வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த வார்த்தையை இன்னைக்கு வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 10வதுக்கு டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ரேடியோவில் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன அந்த சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டில், பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷங்கிறது புதிய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனங்கள் ஆண்டவர் வந்து இயேசுவுக்கு கொடுக்குறார். ஆனால் சுவிசேஷங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் அறிவிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் இருக்கிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்தேயு 5:6-7. இந்த அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். பரலோக ராஜ்யத்தில் யார் போவா, பரலோக ராஜ்யத்தில் யார் யார் பிரவேசிப்பா, அல்லது பரலோக ராஜ்யத்தை யார் சின்னவனாயிருப்பா, யார் பெரியவனாயிருப்பா அப்படிங்கிற எல்லா காரியத்தையும், அப்படின்னா பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டுடைய உபதேசத்திற்கும் மத்தியில் இருக்கிற பாலமாக இருக்கிற, அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் பாலமாக இருக்கிற பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மத்தேயு 5:6-7. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் அந்த மத்தேயு 5:6 வசனங்களை கீழ்ப்படிந்து வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இது எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தப்போ பரிசேயரும் சந்தேயரும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. மோசே இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த இதில் ஆண்டவர் வந்து பல்லவ ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டார். பல்லவ ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறத ஊமைகளில் நிறைய சொல்லிட்டார். எந்த ஒரு கேள்விக்கும் பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து எவனாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா அவனுக்கு பதில் பல்லவ ராஜ்யத்தை பற்றி ஒரு ஓமை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவார். அப்போ அதில் எல்லா காரியத்தையும் தெளிவாக சொல்லிடுவார். அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு ஓமையை சொல்லுவார். இப்படி பல ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, பல்லவ ராஜ்யத்தில் இப்படி இருக்கும், பல்லவ ராஜ்யத்தில் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பல்லவ ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்கும்? ஆண்டவர் சில இடங்களை சொல்லிட்டார், பல்லவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்ட்டார். அப்போ நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் பொழுது, பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அல்லது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அனுபவத்தை இந்த பூமியிலே அவர்கள் பார்க்க முடியும். ஆனால் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் சாட்சியாக அறிவிக்கப்படணும். இப்போ ஜலத்தினால மறுபடி பறக்காமல் இருப்பாங்க, ஆவியினால மறுபடி பறக்காமல் இருப்பாங்க, பல்லவ ராஜ்யம்னு என்னென்ன தெரியாது அப்படி. நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா எழுத்தின்படி கடவுள் மணலத்தனையாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பூமியை நோக்கி பார்க்குறவங்க. அப்புறம் டாண்டவர் சொன்னார், வானத்தை பார் அப்படின்னாரு. அது மாதிரி வானத்தை பார்த்து பார்க்குறவங்க நட்சத்திரங்கள் அத்தனையாக இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ பூமியை பார்க்குற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, வானத்தை பார்க்குற ஜனங்கள் இருக்காங்க. ரெண்டும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். இப்படியாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படின்னா பல்லவ ராஜ்யம் உண்மையாகவே பூமியில் ஆரம்பிக்க போகுது. பல்லவ ராஜ்யத்தினுடைய காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1000 வருஷம். 1000 வருஷம் தேவனுடைய ஆட்சி இந்த பூமியிலே நடைபெறும். அதுக்கு முன்னால் இங்கே சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். மத்தேயு 24:15 வாசிப்போம்.
எதையாவது இறங்காக இருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரம் எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களே கற்பவர்களுக்கும் பால் கொடுப்பதற்கும் அறியோ. நீங்கள் ஓடிப்போவதும் மாறி களத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பீரர்களும் இனிமேலும் சம்பீரமான மிகுந்த உபத்திரத்தை அப்போது உண்டாயிருக்கும்.
போதும் அப்படின்னா, 1000 ஆண்டு ஆட்சி தொடங்கிறதுக்கு முன்னால் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா 6000 வருஷம் முடிஞ்சு இருக்கிற ஜனங்கள், அல்லது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் 2000 வருஷம் முடிஞ்சு இருக்கிற ஜனங்கள் 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பாக்கியவான்கள். அது எப்படி ஆண்டவர் பிரித்து எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டு ஆட்சிக்கும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதத்தினுடைய உபதேசத்திற்கும் பாலமாய் அமைந்திருக்கிற வார்த்தை தான் இப்போ வாசிக்கப்பட்ட வார்த்தை. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது பாழாக்கிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அப்புறம் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது. அப்போ தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த பாழாக்க மறுவறுப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாழாக்க மறுவறுப்பை குறித்து அங்கே எப்படி ஸ்தாபிக்கிறாங்கன்னா, அன்றாட பலியை நீக்கி பாழாக்க மறுவறுப்பை அங்கே ஸ்தாபிப்பார்கள். அப்போ இது இன்னைக்கு எங்கே நிற்குது? நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்க மறுவறுப்பு நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாழாக்க மறுவறுப்பு நின்று கொண்டு இருக்கிறதுன்னு யார் யார் பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்க மறுவறுப்பு நிற்கிறதே தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பங்கும் கிடையாது. பாழாக்க மறுவறுப்புனா என்னவா இருக்கும்? நம்ம எத்தனையோ பிரசங்கமெல்லாம் கேட்டிருப்போம், யாரை யாரோ இதுக்கு என்னென்னமோ வியாக்கியானம் சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாழாக்க மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்னது? அந்த கிறிஸ்துடைய ஆவியுடையவன் அது. அப்புறம் வேற பதில்கள். ஆமாம், பரிசு தளத்தில் நிற்க காணும்போது பாருங்க, இங்கே ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கிற, கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உறவு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவுறுப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷன் வெற்றியில் அடையாளம் போடு என்றார். அந்த பாழாக்க மறுவறுப்பை பார்த்தவனுக்கு தான் அது தெரியும், அது பரிசு தளத்தில் நின்றுட்டு இருக்குது. அவங்களையெல்லாம் ஆண்டவர் அடையாளம் போட்டு பிரிக்க சொல்கிறாரு. அது யார் யார் பார்க்குறாங்களோ, யார் யார் கண்ணுக்கு தெரியுதோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? யூதாயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள். முதல்ல அது நிற்கிறதே தெரிய மாட்டேங்குதே. அப்படின்னா பாழாக்க மறுவறுப்புனா தேவனுடைய ரட்சிப்புக்கு வழி நடத்துவதற்கு பதிலாக ஜனங்களை இன்றைக்கு எதுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்கன்னா, மாய்மாலத்துக்கும் அல்லது குருடன் குருடனுக்கு வழிகாட்டி ரெண்டு பேரும் பாதாளத்தில் போய் விழுகிறதுக்கு தான் வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா பள்ளத்தில் விழுக மாட்டாங்க, பாதாளத்தில் விழுவாங்க. அதுக்கு தான் திரளான ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற அருவறுப்பு, பாழாக்கிற அருவறுப்பு எதுனா, பாழாக்கிற அருவறுப்புனாவே தேவ ஜனங்களை பரலோகத்துக்கு வழி நடத்துக்கு பதிலாக தீமைக்கு வழி நடத்தி அவங்களை பாதாளத்துக்கு தள்ளுறது தான் பாழாக்கு மறுவறுப்பு. ஆனால் அது பாழாக்கு மறுவறுப்புங்கிறது ஒரு சில கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். எதை வாசிக்கிறவன்? இந்த வசனத்தை வாசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வாசிக்கிறதுனால மட்டும் ஒரு மனுஷனுக்கு புரியாது, அதை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்கும் போது தான் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிதுங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சாச்சுன்னா யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகக்கூடவர்கள். ஏன் குறிப்பிட்ட இந்த யூதேயாவை மட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு? என்ன காரணம்? எத்தனையோ ஊர் இருக்குது எருசலேமில், அல்லது இஸ்ரேலில் 12 கோத்திரங்கள் இருக்குது. 12 கோத்திரத்தில் வந்து ஏன் யூதா கோத்திரம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் யூதாய பட்டணம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து வந்து மூன்று விதமான பட்டணங்களை ஊழியம் செஞ்சார். அந்த மூன்று விதமான பட்டணங்களும் 12 கோத்திர ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. யூதயா, சமரியா, கலிலேயா. அப்போ கலிலேயாவும் யூதயாவும் இருக்கிறது ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் யூதர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கலிலேயரே ஏன் வானத்தை நோக்கி பார்க்கிறீர்கள்? அப்போ அங்கே கலிலேயருங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கலிலேயர் தேசத்தில் இருக்கிறவங்களும் யூதர்கள் தான், யூதயா தேசத்தில் இருக்கிறவங்களும் யூதர் தான், சமரிய தேசத்தில் இருக்கிறவங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஆனால் யூதர்கள் அல்ல. அவங்க 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் அல்லாமல் பாக்கி இருக்கிற 10 கோத்திரம். இந்த 10 கோத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஷையெல்லாம் ஒன்று தான், ஆனால் கலாச்சாரம் வேற. அது சமரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது அந்த ஸ்திரீ சொல்கிறா, நீ யூதனாக இருக்க எங்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? அப்போ கலாச்சாரம் வேற. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யூதாயாவில் இருக்கிறவர்கள் தான் மலைகளுக்கு ஓடி போக வேண்டும். யூதாயான்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை மோசே கொடுத்த மாதிரியே செய்கிறவர்கள், அல்லது தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். அப்படின்னா தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளையும் பிரமாணங்களையும் ஜாதிகளுடைய கலப்படம் இல்லாமல், எகிப்து தேசருடைய ஜாதிகளுடைய கலப்படம் இல்லாமல், கானான் தேசத்தாருடைய கலப்படம் இல்லாமல், அப்படியே முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் தான் யூதர்கள். அதனால தான் ஆண்டவர் யூதா கோத்திரத்தை அன்னைக்கே பிரிச்செடுத்தார். அப்போ அப்படி யூதர்களை வந்து ஆண்டவர் தனியாக விசேஷமாக கொண்டு வந்திருக்கு. அப்படி யூதேயாவில் இருக்கிறவர்கள் அப்படின்னா தேவன் மோசேக்கு கொடுத்த பிரமாணங்கள், அல்லது தேவன் கொடுத்த பிரமாணங்களை யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். மலைகளுக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலான அனுபவத்துக்கு சிந்திச்சு தியானிச்சு கொஞ்சம் மேலே ஏறி போகணும். அப்புறம் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். அப்படின்னா 2000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஜனங்கள் இந்தந்த மாதிரி காரியங்களில் ஆவிக்குரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ 2000 வருஷம் முடிஞ்சு 1000 ஆண்டாட்சிக்குள்ளே போகணும்னு சொன்னால் இந்த 2000 வருஷத்தினுடைய ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய 1000 ஆண்டாட்சியினுடைய பிரமாணத்துக்கு போகணும்னா இவங்களுக்கு ஆண்டவர் அதில் அந்த மாதிரி வர சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கட்டளையை கொடுக்குறார். அப்போது வீட்டின் மேல் இருக்கிறவன் யார்? வீட்டின் மேல் இருக்கிறவன் எல்லோரும் மத்திய இருக்கிறவன்லாம் வீட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கிறான். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்காது இருக்கு கணவன், எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் எழுதியிருக்குது. சிலது வந்து புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் முக்கால்வாசி ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்ததுடைய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா வேத வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஆதாமுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்தாரு, தன்னுடைய ரூபமும் சாயலுமாக இருந்தார். ஆதாமை கூப்பிட்டு பேர் வைன்னு சொன்னார், பேர் வச்சிட்டார். ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டான், ஆனால் ஆதாமுக்கு பாஷை என்னன்னு சொல்லி கொடுக்கல, எழுத்து என்னன்னு சொல்லி கொடுக்கல, அவனாக பழகட்டுன்னு விட்டார். அந்த தலைமுறை வந்தது, அவங்க அவங்களே பாஷைகளை உண்டாக்குனாங்க, அவங்களே எழுதுவதற்குண்டான காரியங்களை அவங்களே முயற்சி எடுத்தாங்க. இப்படி வந்து வந்து ஜனங்க வந்து எழுதுவதற்கு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பேசுவதற்குண்டான வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் முதல் மோசை வரைக்கும் என்ன பண்ணிட்டார்னா ஆண்டவர் பேசாமல் விட்டுட்டார். யார் யார் எப்படி எப்படி ஆராதிக்கிறாங்களோ ஆராதிக்கட்டும், எப்படி பேசுகிறானோ பேசட்டும், எப்படி எழுதுறானோ எழுதிட்டுட்டார். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதி எழுதி அவன் அவன் பார்த்து பழகி அவன் அவன் செய்தி பரிமாற்றங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிற சமயத்தில் மோசேக்கு தான் முதல் முதல் எழுத்து எழுதி கொடுத்தார். இதை தான் எழுத்து, இதுதான் பிரமாணம். அப்போ பிரமாணத்தை புரிகிற அளவுக்கு மனுஷன் வந்துட்டான், எழுத்தை வாசிக்கிற அளவுக்கு வந்துட்டான். 2500 வருஷம் ஆச்சு. இப்படியாக எழுத்தை எழுதி கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குற பிரமாணங்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் எகிப்தருடைய ஆசரிப்பு முறைகளை செய்யக்கூடாது. கானான் தேசத்துக்கு போகிறீங்க, அங்கேயும் சில காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. பிரமாணங்கள் இருக்குது, ஆசரிப்பு முறைகள் இருக்குது, அவங்க மாதிரியும் பின்பற்றக்கூடாது. நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குற பிரமாணங்களை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. நிறைய புறஜாதிகள் வர்றாங்க, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த புறஜாதிகள் கூட சேர்ந்து தேவனுடைய பிரமாணத்தை தீட்டுப்படுத்தி எல்லாத்துக்கூடிய கலந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க சரித்திரம் அப்படியே வந்து 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 10 கோத்திரம் காணாமல் போச்சு, 2 கோத்திரம் மட்டும் நிற்கிது. எல்லாம் புறஜாதிகளுக்குள்ள சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவன் மனுஷனுக்கு அன்றைக்கி முடியல. ஏன்னா அப்போ தான் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த எழுதி கொடுத்தது யார் வியாக்கியானம் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பரிசேயரும் சதுசேயர் வேதப்பாரகர் என்ன பண்ணுறாங்க, மோசே இப்படி எழுதியிருக்காரு, மோசே இப்படி எழுதியிருக்காருன்னு அந்த எழுதியிருக்கிற எழுத்தை மட்டும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அதை வச்சு கேள்வியில் கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எழுத்தை வாசித்து அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத விளக்கி காமிக்கிறாரு. அப்போ மோசே எழுதி கொடுத்த எழுத்துக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குது பாருங்க. அப்போ அன்னைக்கு 2500 இங்கே வரும்போது 4000 வந்து, அப்படின்னா 1500 வருஷம் எடுத்திருக்குது. இதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மோசைக்கு தான் எழுத்தின்படியாவது புரிகிற மாதிரி எழுதி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, உவமையாக சொல்லிட்டாரு. நல்லா எழுதி கொடுத்ததே வாசி அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ உவமையாக எழுதி கொடுத்தது எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப கஷ்டமாச்சே, ரொம்ப காலம் எடுக்குமே. ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை. ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் எப்படி 6 நாளில் சகலத்தையும் முடித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அந்த மாதிரி ஆண்டவர் 6000 வருஷத்தினுடைய கடைசியில் தேவனுடைய பிரமாணத்தின்படி மனிதனுக்கு ரொம்ப அறிவை கொடுத்தார். விசேஷமாக 1வது உலக போருக்கு அப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்துச்சு, 2வது உலக போருக்கு அப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்துச்சு. இன்றைக்கி மனுஷன் அறிவில் மிதந்துட்டுருக்கிறான். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிற நாள் வரைக்கும் எல்லாரும் அடிமைகளாகத்தான் இருந்தாங்க இந்த பூமியில். எல்லா தேசத்தாரும் ஒரு நாட்டுக்கு கீழே அடிமைகளாகத்தான் இருந்தாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜனம் அடிமையாக இருக்கும்போது எல்லா ஜனங்களும் அடிமையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்மானத்தில் வச்சுட்டார். அத்தி மரம் துளிர் விடும்போது மற்ற மரங்களையும் பாருங்கள் அப்படின்ட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்கு விடுதலை ஆகிறாங்களோ அன்னைக்கு தான் மற்ற ஜனங்களுக்கு விடுதலை. அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். எல்லா நாட்டுக்கும் படிப்படியாக சுதந்திரம் கிடைச்சிது. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூதர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் மூலம் விஞ்ஞானம் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. மனுஷன் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தவன் அல்லது மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்ன பண்ணுறான், ஜெட்டில் ஏறி போயிட்டுருக்கிறான், சேட்டலைட்டில் ஏறி இன்றைக்கி போயிட்டுருக்கிறான். எல்லாம் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 100 வருஷம் 200 வருஷம் தான். அந்த வேகத்தில் மனுஷன் மாறிட்டான். எதுக்கு ஆண்டவர் இந்த அறிவை கொடுத்தார்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன் பொருளை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக மட்டும்தான் இவ்வளோ விஞ்ஞானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு, மனுஷனுடைய உபயோகத்துக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தை சகல ஜனங்களுக்கும் அது புரிய வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்தனால தான் மனுஷனுக்கு விஞ்ஞானத்தையே ஆண்டவர் கொடுத்தார். வேத புஸ்தகத்தை வாசித்தவர்கள் தான் விஞ்ஞானத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள். அதனால யார் யார் வாசித்து சிந்திக்கிறாங்களோ, அது குறிப்பாக விசேஷமாக 6000 வருஷத்தினுடைய கடைசியில் வாழ்கிற ஜனங்கள் யார் யார் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அதனுடைய மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் 2 நாள் கலாரில் இருந்தார், 3வது நாள் வீழ்த்தார். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் 2000 வருஷம் கல்லறையில் இருந்துச்சு, ஆண்டவர் உயிர்த்தெழும் போது அந்த வார்த்தைகளும் உயிர்த்தெழுகிறது. அப்ப மகதலேனா மரியாள் என்ன சொல்றா, தைரம்பூசலுக்கு போகும்போது என்னை தொடாதேன்ட்டார், நான் இன்னும் மகிமை அடையவில்லை. அப்போ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வந்து 2000 வருஷம் தொட்டு பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அது மகிமை அடையாதனால அது யாருக்கும் புரியல. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்திருக்கிறது, அது மகிமை அடைந்திருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தையை விரும்பி நேசித்து வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு அதை தொட்டு பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம். அதனாலதான் சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமாயிருக்கிற தேவ வார்த்தைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அது 1வது நூற்றாண்டில் நடந்தது, இன்னைக்கு அது காலம். இன்னைக்கு கடைசி நாட்கள் அது திருப்பவும் ஆண்டவர் கொண்டு வரார். இப்போ வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்காது இருக்கிறவன் யார்? அந்த வீட்டின் மேல் இருக்கிறவன் இல்ல,
ஊழியத்தில்
இல்ல. ஆமா, இது பல ஆளுகளுக்கு இது பத்தி தெரியும் வியாக்கியானம், நல்லமே எழுது சாதாரணமா புரியக்கூடிய வார்த்தை இது. இல்ல, வீட்டின் மேல் இருக்கிறவன், குறிப்பா வீட்டின் மேல் இருக்கிறவன் இல்ல இல்ல இல்ல. வீட்டின் மேல் இருக்கிறவனா, கிறிஸ்தவங்களுக்கு 50% தெரியும், மற்ற சபையில் இருக்கிறவங்களுக்கு 50% கிறிஸ்தவங்களுக்கு வீட்டின் மேல் இருக்கிறவனா என்னன்னு தெரியும், ஆனா நம்மளுக்கு தெரியல. இல்ல வீட்டின் இல்ல இல்ல, வீட்டின் மேல் இருக்கிறவனா 1வது நூற்றாண்டு காலத்துல 120 பேர் வீட்டின் மேல இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. அந்த அனுபவத்தில் அந்த ஊழியங்கள் நடந்தது. அப்படின்னா வீட்டின் மேல் இருக்கிறவர்கள்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அப்படின்னா முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதில் இருக்கிறவர்கள், அவங்க தான் வீட்டின் மேல் இருக்கிறவர்கள். இவன் என்ன பண்ணுவான், அடிக்கடி வீட்டை விட்டு கீழே இறங்குவான். அப்படி இறங்கக்கூடாது. நீ பரிசுத்தாவியில் ஆண்டவர் உனக்கு என்ன வரத்தை கொடுத்தாரோ அந்த வரத்தை நினைச்சிருக்கணும், அல்லது அந்த காரியத்தில் நீ இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தில் தான் இருக்கணும். அதை விட்டு கீழே இறங்கினா அப்புறம் மேலே ஏறது கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் மேலேருந்து கீழே இறங்கிட்டு ஏறதுக்கு பார்க்குறாங்க, முடியல. ஆமாம், முடியல. அது இதனால் வரைக்கும் சரியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ 1000 ஆண்டு ஆச்சு, தொடங்க போகுது. அதனுடைய வாசப்படியில் நம்ம நிற்கிறோம். 1000 ஆண்டு ஆச்சு தொடங்க போகுது, அதே மாதிரி ஓய்வு நாளும் தொடங்க போகுது. ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் இது. ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்ல எல்லாமே ஓய்வு நாளுக்கு வேணுங்கிறத சரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி இது ஆயத்த நாளாக இருக்குது. எப்படி எப்படி ஆயத்தமாகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வீட்டின் மேல் இருக்கிறவன் பரிசுத்தாவியை பெற்று, பரிசுத்தாவியினுடைய வரங்களை பெற்று அதை அனுபவித்து கொண்டு அதனால் தேவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இன்னைக்கு பரிசுத்தாவின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அந்நிய பாஷைன்ட்டு. அந்நிய பாஷைங்கிறது பரிசுத்தாவியில் கொடுக்கப்படவே இல்லை. பரிசுத்தாவினுடைய வரங்களில் அந்நிய பாஷைங்கிற ஒரு வரம் இல்லை. அது பைபிளை வாசி நல்லா சிந்தித்து பார்த்தா அது தெரியும். பற்பல பாஷைகள் தான் எழுதியிருக்குது, அந்நிய பாஷைன்னு எழுதலை. அந்நிய பாஷைன்னா இந்த உலகத்தில் யாருமே பேசாத மொழி, அதுதான் அந்நிய பாஷை. ஏதாவது பாஷை பேசுனா சைனா மொழி, அது ஜெர்மன் மொழி, அது இங்கிலாந்து மொழின்னு நம்ம சொல்லுவோம். அந்நிய பாஷைன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாத லாங்குவேஜ். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு யாருக்குமே தெரியாத வார்த்தைகளை பேசிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது, அவங்க வீட்டின் மேல் இல்லை, அவங்க வீட்டை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்படி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை காத்து கொண்டு மேலான அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும். 18:24-18
வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாத இருக்க கடவுள்.
எல்லாம் ஊழியம் செய்யறவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த ஊழியம் முடிஞ்சு வேற ஒரு ஊழியத்துக்கு மனுஷன் போக போறான். அதுக்கு இது நாள் வரைக்கும் செஞ்சது கரெக்டு. எப்படி 6 வரைக்கும் எப்படி சாதாரணமா இருந்துக்கலாம், ஆனா 7 போகும்போது, 6 முடிஞ்சு 7 போகும்போது ஓய்வு நாளுக்கு சில வேலைகள்லாம் செய்யக்கூடாது. அப்படியாக வயலில் இருக்கிறவன், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். என்ன அது வஸ்திரம்? அதான் பழைய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? வயல் இருக்கான் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாது இருக்க கடவனா, ஊழியம் செஞ்சிட்டு போயிட்டே இருப்பான், ஆனா வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு
வருவான்.
ரெண்டு வஸ்திரம் இருப்பான், இருக்கும் அது இருக்கும். அதே மாதிரி வஸ்திரத்தை வீட்டுல வச்சுட்டு போயிருப்பான், ஊழியம் செஞ்சிட்டு இருப்பான், ஆனா வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு திரும்பி வருவான். அப்படி
இல்லை,
அதுவும் இல்லை. ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவன் அப்படியே தொடர்ந்து ஊழியம் செஞ்சிட்டே இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணுவானா, சபைக்கு வந்து என்ன பண்ணுவான், தனக்கு சாய் சபைன்னு ஒண்ணு இருக்கும், அங்கு வந்து தன்னுடைய அருமை பெருமைகளை வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பான். நான் மலேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய மேன்மை என்னங்கிறத இங்கே சபையில் வந்து சொல்லி வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஊழியம் செய்கிறவன் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும். ஒழிய அந்த ஊழியத்தை விட்டுட்டு அடிக்கடி சொன்ன மாதிரி பழைய வஸ்திரத்தை போடுறது அப்படின்னா தன்னுடைய அருமை பெருமைகளை வந்து சொல்றது, அல்லது பழைய வஸ்திரத்தை தான் முதல்ல இருந்த நிலைமைக்கு அடிக்கடி வந்து அதையும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பார்க்கறது. அப்ப நீதியின் வஸ்திரத்தை போட்டு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவன் ஊழியத்துக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய பழைய வஸ்திரத்தை அல்லது அழுக்கு வஸ்திரத்தை அல்லது சபையில வந்து தனக்கு அருமை பெருமைகளை தேடி வரக்கூடாது. அவன் முன்னேறிட்டே இருக்கணும். அப்புறம் 17 இல்ல இல்ல 17 மத்தேயு 13 இல்ல இல்ல 19 வாசிப்போம். போதும் போதும். ஏன் குறிப்பா இந்த இவங்களுக்கு மட்டும் ஐயான்னு சொல்லியிருக்கு, மத்த யாரை பத்தி ஐயான்னு சொல்லல. எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஊழியம் செய்யற லிஸ்ட்டுக்கா, எல்லாம் ஊழியம் செய்யறவங்க. சாதாரண ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. சாதாரண ஜனங்களும் 1000 ஆட்சிக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப எளிமை, கஷ்டமே பட வேண்டாம். அவங்களுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டீங்கன்னா ஊழியம் செய்யறவங்களுக்கு உதவி செஞ்சா போதும், அவ்வளவுதான். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு அப்படின்னா 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் ஊழியம் செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். சாதாரண ஜனங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை பண்ணுன்னு அவசியமே இல்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஊழியம் செய்கிற 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சானா போதும், அவன் 1000 ஆட்சிகளை பிரவேசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். என்ன இவன் தான் ரொம்ப இயேசு கிறிஸ்து வந்தப்போ ரொம்ப ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தான், குறுக்கு கேள்வி பயங்கரமாக கேட்டுட்டு இருந்தான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவனுங்களுக்கு மட்டும் ஆண்டவர் சரியான ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு, இதை தாண்டி நீ வந்தீங்கன்னா வா இல்லாட்டினா நீ உள்ளே போக முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியில், நாங்கள் அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், நாங்கள் ராபோஜனம் எடுத்தோம், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணான்னு எல்லாம் ஆட்டம் போடுவானுங்க. அதெல்லாம் நடக்காது. நீ இந்த கண்டிஷனில் இருக்கிறேன்னா நீ உள்ள வா, இல்லாட்டினா அப்படியே இருந்துக்கா. கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஆ, சுவிசாசகர் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஆத்மாக்களுக்காக இவன் கர்ப்பவேதனைப்படுவான். அப்போஸ் நான் இப்போ பட்டது மாதிரி கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படி கர்ப்பவேதனைப்படுவான். ஆனால் இவனுக்காக அவன் கர்ப்பவேதனைப்பட்டானா? இல்லை. அடுத்தவனுக்காக கர்ப்பவேதனைப்படுறவனுக்கெல்லாம் கஷ்டம். நீ உன்னுடைய ஆத்மாவை நீ வந்து ரட்சித்துக்கொள். நீ அடுத்தவனுக்காக நீ பாடுபடாத. பால் கொடுக்கிறவளுக்கு ஐயோ. பால் வந்து நீ கலப்படமான பாலை கொடுக்குற. ஆனால் உண்மையாக ஜலத்தின்படி ஆவியின்படி மறுபடியும் பிறந்தால் அவரவர்களுக்கு பால் வந்து ஆவிக்குரிய நிலைமையில் தங்களுடைய அறிவிலே அது தாராளமாக சுரந்து கிடைக்கும். அது அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எழுத்தின்படி எப்படி குழந்தை பிறந்தாச்சுன்னா தாய்க்கு வந்து பால் இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பிறந்துட்டானா பால் வந்து களங்கமில்லாத ஞானப்பால் எங்கே கிடைக்கும்? நம்மளுக்கே கிடைக்கும். அடுத்தவங்ககிட்ட போய் வந்து வாங்கி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அடுத்தவனுக்காக கர்ப்பவேதனை படுறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து கலப்படமான ஞானப்பாலம் அவன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி கொடுக்குறவங்களுக்கு ஐயோ. அப்படின்னா அடுத்தவனுடைய ஆத்மாவை ரசிக்கிற பிரயாசப்படுகிறவனுக்கும் ஐயோ. நீ அவர்களுக்கு கலப்படமான ஞானப்பாலம் கொடுக்குறவனுக்கும் ஐயோ. நீ முதல்ல உன்னைய முதல்ல ரசித்துக்கொள், அதான் உனக்கு நல்லது. அடுத்தவனை நீ பார்க்காத. அவனவனுடைய ஆத்மாவை அவனவன் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளையாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். 20வது வசனம். அப்படின்னா நீ 1000 மாட்டாட்சிக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போறதா இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்துக்கு ஓடுறதா இருந்தாலும் சரி, எது வேணாலும் சரி, எதாக்காவது ஓட்டம் பிடிக்கணும்னு நினைச்சீன்னா அது வந்து எந்த காலத்தில் இருக்கணும்? இல்லை, எந்த காலத்தில் இருக்கக்கூடாது, அதான் இங்கே சொல்லியிருக்குது. ஆ, மாறி காலத்துலேயாவது ஓய்வு நாள்லையாவது இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அந்த டைமுக்கு தான் ஓடுவான் ஊழியத்துக்கு. மாறி காலம்னா இது. ஆமாம், மழைக்காலம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் எப்போ வந்தால் வருஷம் வருஷம்தான் மழை பெய்யுது. ஆ, பின்மாறி காலம். பின்மாறி காலம் தொடங்கிருச்சு, நீ ஊழியத்துக்கு இறங்க முடியாது. ஒன்னா அதுக்கு முன்னால தான் நீ இறங்கணும். இப்ப பின்மாறி தொடங்கிருச்சு, பின்மாறி காலம் தொடங்கிருச்சு. அது அவனுக்கு தனித்தனியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும். பின்மாறி காலம் தொடங்கிறதுக்கு முன்னாலையும் ஓய்வு நாள் தொடங்கிறதுக்கு முன்னாலையும் நீ வந்து ஊழியத்துக்கு இறங்கி ஓடணும், அல்லது எதுக்குறனாலும் இறங்கி ஓடணும். ஆனால் இந்த ஓய்வு நாள்லேயும் மாறி காலத்துலேயும் ஓடினாங்கன்னா எல்லாரும் ஓட்டம் பிடிப்பாங்க. ஓடாதான் ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்போ ஓடி என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஊழியத்தை நேரடியாக ஜனங்களை சந்திக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்ததுக்கு அப்புறம்தான் ஊழியத்துக்கு போக முடியும். இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு ஆயத்தமான ஊழியத்தை செஞ்சார். ஆனால் யோவான் ஸ்நானகன் ரொம்ப நாள் காத்திருந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறதுக்கு அவரும் ரொம்ப நாள் காத்திருந்தார். அப்போஸ்தலன் பவுல் வந்து ஊழியத்தை செய்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி நல்லா கற்று தேர்ந்த மனுஷன், அவர் என்ன பண்ணார்? அவரும் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 14 வருஷம் காத்திருந்தார். ஆனால் இன்றைக்கி ரிட்டையர்டான ஊழியம், வேலை கிடைக்கலையா ஊழியம், படிப்பு வரலையா ஊழியம், ஊரை சுற்றி பார்க்கணுமா ஊழியம், அதனால் ஒன்றுமே கிடைக்காது. அதனால் நீ ஓடி போகணுன்னா பின்மாறி காலத்துக்கு முன்னால் நீ ஓடிப்போ, அல்லது ஓய்வு நாளுக்கு முன்னால் நீ ஊழியத்துக்கு இறங்கு. அப்போ உன்னால் கொஞ்சம் காத்திருந்து ஆண்டவருடைய காரியத்தை படித்துக்கொள்ள முடியும். ஏனெனில் ஏன்னா ரெண்டு காலத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா,
ஒன்னுன்னா இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
ஆமா, அப்பொழுது எல்லா பக்கமும் ஓட்டமாக தான் இருக்கும். அதனால அந்த காலத்துல ஓடாத, அதுக்கு முன்னால நீ இறங்கு. எல்லாம் ஊழியக்காரனை பத்தி தான் சொல்லுது. பாலாக்கு மறுவெறுப்பு நிக்க இடத்துல நின்றுட்டு இருக்கிறது நீ பார்த்தீங்கன்னா சாதாரண ஜனங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியும். இங்க வந்து தேவனுடைய ரட்சிப்பின் வேலைகள் இல்லை, இங்க வந்து வேற ஏதோ வேலை நடக்குது, அதான் கூட்டம் ரொம்ப அலம்போகுது அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த கண்ணு குருடா இருந்ததுன்னா அப்புறம் அவ்வளோதான், அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்புறம் தேவனுடைய வீட்டில் நியாயத்தீர்ப்பு துவங்கும் போது எல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பு கூட போக வேண்டியதுதான். அதனால ஆயிரம் ஆண்டு ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாறினா தான் ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மார்க் 13:14-19 இதே வசனம் தான் தொடர்ந்து வாசிடுவோம்.
மேலும் அறுவறுப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்க தகாத இடத்திலே நீங்க அதை காண, அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாவது எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமல் இருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாது இருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவிகளுக்கும் பால் கொடுத்தவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது மாறி காலத்திலே சம்பவியாத படிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேல் சம்பவியாததுமான
பாருங்க, இந்த வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அதனால தான் அதை வாசிக்க சொல்றது. முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது இருக்கு, இங்க அது நிற்க காணும் போது இருக்கு, அப்படி ஒரு சில மாற்றங்கள் சில வசனங்களில் இருக்குது. லூக்கா 21:20-24 முயற்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. எருசலேம் மேலே யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் எருசலேம் பட்டணத்தை எல்லாரும் சுற்றி வளைச்சிருக்காங்க. ஆவிக்குரிய எருசலேம் எது? தேவனுடைய வார்த்தைகள். சியோன்னா தேவனுடைய பிரமாணம், எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அதைய மறைச்சிட்டு மனுஷனுடைய வியாக்கியானத்தை போட்டு வார்த்தைகளை போட்டு சுற்றி வளைச்சி பிடிச்சி வச்சிருக்கிறான். உண்மையான தேவனுடைய வார்த்தையை வெளியே விட மாட்டேங்கிறான். பேசுறது ஒன்று, வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒன்று. அப்படி இன்றைக்கு உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை மறைத்து இன்னைக்கு கள்ளத்தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் அந்த தேவனுடைய உண்மையான வார்த்தையை சுற்றி வளைஞ்சு கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணி வச்சுருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அதன் அழிவு சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருடைய அழிவும் சமீபமாக இருக்கிறது. அப்பொழுது யூதாயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நரகத்தில் பிரவேசிக்காதவர்களும் இருக்க கடவர்கள். இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ எருசலேமில் இருக்கிறியா, என்ன பண்ணணும், வெளியே புறப்படக்கூடாது, எருசலேமிலேயே தான் இருக்கணும். நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசிக்காமலும் இருக்கவும் கடவர்கள். நீ வெளியில் இருக்கிறியா, கிராமத்தில் இருக்கிறியா, நீ பட்டணத்துக்குள்ள போகாத. எருசலேமில் இருக்கிறவர்கள் அப்படின்னா யாரு? தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது உலக உதாரணங்களை நிறைய கொண்டு வருவாங்க. அந்த ஊழியக்காரர் அப்படி பேசுகிறார், இந்த சபைக்காரங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்ட்டு அப்படி தேவனுடைய வார்த்தை கூட கலப்பட நிறைய பண்ணுவான். அவன் வந்து எருசலேமை விட்டு வெளியே போகிறவன். எப்படி ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரியாவுக்கு போனான், அப்போ கள்ளர் கையில் அகப்பட்டான். தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போனான், கள்ளர் கையில் அகப்படும் போது என்ன பண்ணுவான், ஆசாரியன் பக்கமாக விலகி போனான். இன்னொருத்த லேவியன் வர்றான், அவனும் பக்கமாக விலகி போகிறான். ஏன் வந்து லேவியனே ஆசாரியன் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க. அதனால் எருசலேமில் இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே வரக்கூடாது. அவன் தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே அவனுடைய வார்த்தை வாழ்க்கை அடங்கி இருக்க வேண்டும். எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே இருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வந்தானா அப்புறம் கள்ளர் கையில் அகப்பட வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரும் பார்த்து பார்த்து பக்கமாக விலகி போயிடுவாங்க. இப்போ அன்றைக்காவது நல்ல சம்பாதியம் வந்து அவனை தூக்கிட்டு போய் அவங்க சத்திரக்காரங்கிட்ட கொடுத்தா, இப்போ அந்த நல்ல சம்பாதிக்கணும் வரமாட்டார். ஏன்னா நான் ஒரு டைம் உன்னையை காப்பாற்றியாச்சு, திருப்பி நீ அங்கேருந்து வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைன்றவர் இன்னைக்கு. அப்படியாக எருசலேமில் இருக்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது. நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் அப்படின்னா கிராமங்களில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் பட்டணத்துக்குள்ளே போகக்கூடாது. யார் இந்த கிராமங்கள் இருக்கிறவங்க? நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள். அதை யாரு? இல்ல, நாட்டுப்புறங்கள் இருக்கிறவனா கிராமங்கள்ல இருந்து ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர், எங்கெங்க? அது பட்டணத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் மூணு பேர் உண்மையான தேவனுடைய வார்த்தையில் ஒருமித்திருந்து தீவுகளாக அல்லது கிராமமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலேயே நினச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு அங்கே பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய ஊழியக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் அங்கே போனான்னு சொல்லி ஓடக்கூடாது. ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருக்கார். ரெண்டு மூணு பேர் எங்கே என்னுடைய நாமத்தினால் எங்கே கூட்டியிருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்லியிருக்கார். அதனால் அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலையும் இருக்கோம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அந்த மாதிரி ஆக போகிறோம், இந்த மாதிரி ஆக போகிறோம், அங்கே தீர்க்க தரிசனம் கேட்க போகிறோம், அங்கே அற்புதத்தை பார்க்க போகிறான்னு நீங்கள் ஓடாதீங்க. அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலேயே நீங்கள் இருங்க. 22 வசனம், லூக்கா 21:22. பயங்கரமான கோபாக்கணி உருவாகும். கோபாக்கணி எப்படி உருவாகுன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் சாபமும் கொடுக்கப்பட்ட இடத்துல நம்ம வாசிச்சா தெரிஞ்சுக்கலாம். லேவி ராமத்திலையும் உபாகமத்திலையும் ஆண்டவர் மோசேக்கு பிரமாணத்தை எழுதி கொடுத்து, நீ இந்த ஜனங்களுக்கு பிரமாணத்தையும் கொடு, பிரமாணத்தை கை கொண்டு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் எழுது, அப்படி பிரமாணத்தை கை கொள்ளன்னா சாபத்தை எழுதிருந்தார். அந்த சாபங்கள் தொடர்ந்து வரும். ஒரு மனுஷன் மேலே சாபம் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர்களை நான் சந்தோஷமாக இருக்கேன்பா. ஆனால் பேச்சு தடுமாறும், செயல் தடுமாறும், கோபம் வரும், எரிச்சல் வரும், அப்படி நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வரும்போது அப்புறம் மற்றவங்கெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, என்னமோ ஆகி போச்சு நல்லா தான் இருந்தார் அப்படின்ட்டு. கடைசியாக வந்து வந்து பைத்தியமே பிடிச்சாலும் பிடிச்சிரும், சொல்ல முடியாது. ஏன்னா கையும் காலம் கட்டி புறமான ஏரில் போடுன்ட்டார் ஆண்டவர். ஏன்னா விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர்னு சொல்லி பயந்து போய் அந்த ஒரு தாளந்தை புதைச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த ரட்சிப்புங்கிறது புதைச்சி வச்சுருக்கிறனால அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அவனை கையுங்காலும் கட்டி அவனை புறமான இருளில் போட்டால் அப்புறம் பைத்தியம் தான் வரும். நாம நல்லா சொல்லிட்டு இருப்பேன், எனக்கெல்லாம் தெரியும் அதாக்கு இதாக்குன்னு, ஆனால் நம்மளே பார்த்து மற்றவன் பைத்தியக்காரன் சொல்லுவான். அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் நாட்கள் இவைகள் தான். அந்நாட்களில் ஊழியம் செய்கிறவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ட்டார். நீ அடுத்தவனுக்காக கர்ப்பவேதனைப்படாத, நீ உனக்காக கர்ப்பவேதனைப்படு, உன்னுடைய ஆத்மா முதல்ல பாதுகாத்துக்கோ. அடுத்தவனை பாதுகாக்கிறது அது என்னுடைய வேலை. ஒவ்வொரு மனுஷனையும் அவனவன் தான் தன்னை பாதுகாத்துக்கொள்ளணும். அடுத்தவனை பாதுகாக்கிறதுக்கு அது அவனுடைய வேலை இல்லை, அது ஆண்டவருடைய வேலை. அதனால ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தவனுக்காக பிரயாசம் எடுக்கிறவங்களுக்கு அதிகமான நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் 24 இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். பட்டய கருக்கினால் விழுவார்கள் அப்படின்னா, ஆளுக்குரிய பட்டயத்தை எடுத்து இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க எடுத்து வீசிட்டு இருக்காங்க. இது தெரியுமா அது தெரியுமா, இது இப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீசிட்டு இருக்காங்க. ஆனால் வீசி வீசி என்ன ஆகுது, அந்த பட்டயம் அவனவே வெட்டுது. சகல புரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றாதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணி 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 ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்து கலந்து அவங்க இப்படி இருக்காங்க, இந்த சபைக்காரங்க இப்படி செய்கிறாங்க, அந்த சாஸ்திரம் இப்படி இருக்குது, இந்த சாஸ்திரம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கலந்து 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 செஞ்சு எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் சிறப்பட்டு போயிட்டாங்க. எல்லா ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையும் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது. புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்தாலே போதும், அவன் புறஜாதியில் சிறைப்பட்டு கிடக்கிறான்னு அர்த்தம். இன்றைக்கி உண்மையான கிறிஸ்தவனை 100 ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் கலப்படம். ஆனால் ஆண்டவர் முதல்ல சொல்லியிருக்காரு, நீ கானான் தேசருடைய முறையும் செய்யாத, ஈப்து தேசருடைய முறையும் செய்யாத, நான் உனக்கு எழுதி கொடுக்கறத செய் அப்படின்ட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஒன்னா ஈப்துலேருந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் இருக்கிற ஆசரி முறையில் பின்பற்றான், இல்லது கிறிஸ்தவங்க செய்கிற மாதிரியை பார்த்துக்கிட்டு அந்த பெரிய பாஸ்டர் செய்கிறாரு அதனால் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலப்படம் பண்ணி பண்ணி கிறிஸ்தவருடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். எல்லாம் புறஜாதிகளுக்குள்ளே போயிருந்துக்காங்க. தீபாவளிக்கும் பட்டாசு வெடிப்பான், கிறிஸ்துமஸுக்கும் பட்டாசு வெடிப்பான், என்ன பிரயோஜனம்? எல்லா சாஸ்திரமும் பண்ணுவான், பண்ணாத சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது. அந்த சாஸ்திரங்கள் பண்ணுறது எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாம் போச்சுன்னா தெரியும். உடனே மிளகாய் சுற்றி போடுமாங்க, செத்தா தெரியும், குழந்த பிறந்தா தெரியும், கல்யாணம் நடந்தா தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்ததுன்னா எதை சுத்தினாலும் நடக்காது, எதை சுத்தினாலும் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கையில எழுதி, இல்லை கையில ஞாபகமாக வச்சு, நீ நெத்தியில எழுதி, நீ வந்து உட்காரும்போது எந்திரிக்கும்போது நீ பேசுனீன்னா தான் உனக்கு அந்த வாதம் உன்னை விட்டு போகும். அதை விட்டு போட்டு கஷ்ட நேரத்தில் ஆமாம் எந்த சுற்றி போட்டாலும் திருப்பி எச்சாதான் அதிகமாகாது, ஒன்றும் சுத்த என்ன சுத்தினாலும் போகாது, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் சகல ஜாதிகளுக்குள்ளேயும் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவாகும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை போட்டு மிதிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு? கிறிஸ்தவங்க. புறஜாதிகளுக்கு இது எருசலேம்னு என்னன்னே தெரியாது, தேவனுடைய வார்த்தைன்னு என்னன்னே தெரியாது. அதனால் ஜாதியுடைய சாஸ்திரத்தை முதல்ல பின்பற்றிட்டு தேவனுடைய வார்த்தையை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அதான் ஒரு தடவை ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவியை பெற்று எல்லாம் பண்ணியும் அவங்க வந்து தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாங்களாமா, மறுதிருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. போட்டு மிதிக்கிறவங்களுக்கு கொடிய ஆக்கினி வரும் நிருபங்கள் இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவங்க இந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு மாறணும். அப்போ தான் ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ளே போக முடியும். அதை விட்டு போட்டு நற்பதம் செஞ்சு அடையாளம் செஞ்சால் பிச்சை துரத்தினேன், நான் ஆபோஜனம் எடுத்தேன் அப்படின்னா தெரியவே தெரியாதுன்றார் ஆண்டவர். அக்கிரம செய்யக்கார ஓடி போயிருக்கான்றார். அதனால் தேவனுடைய வார்த்தை பெற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய சபையில் வந்திருக்கும் பொழுது அங்கே பாழாக்கு மறுவருப்பு நிற்கிதான்னு பார்க்கணும். நின்னாச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், நேராக யூதாயா பட்டணத்துக்கு ஓடணும், தேவனுடைய பிரமாணத்துக்கு ஓடணும், அங்கிருந்து மேலான அனுபவங்களுக்கு ஓடணும். அப்படியாக எருசலேமில் இருந்தால் எருசலேமிலேயே நிலைத்திருக்கணும். பரிசுத்தாவியில் அனுபவத்தை பெற்றிருந்தாங்கன்னா அதுலேருந்து மேலே போகிறதுக்கு பார்க்கணும். அப்படியாக தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எந்தெந்த நிலைமையில் இருக்குதோ அங்கிருந்து முன்னேறதுக்கு பார்க்கணும். அதை விட்டு போட்டு எந்த காரணத்தை கொண்டும் கீழே வர்றதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது, ஜாதிகளுடைய சாஸ்திரத்தை செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் தான் அவர்கள் 144,000 பேர் வரிசையில் வர்ற ஊழியக்காரர்களாக மாற முடியும். ஆனால் இந்த புறஜாதிகளில் வந்து ஆண்டவர் இப்படி இருந்தாலும் இந்த புறஜாதிகளுக்குள்ளேருந்து தான் நிறைய பேர் ஆண்டவர் எடுக்கிறாரு. அது யார் யார் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கு மறுவறுப்பு நிற்கிதுன்னு கண்ணு தெரியுதோ அவங்கள முதல்ல எடுக்கிறாரு. அல்லது பரிசு தளத்தில் நடக்கிற அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவன் நெத்தியில் அடையாளத்தை போட்டு அவனை 144,000 வரிசையில் இருக்கிற ஊழியக்காரனா ஆண்டவர் வச்சிடறாரு. ஏன்னா இவனுக்கு தான் நல்லா அதை பேச தெரியும். இவனுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாதான் அவன் வந்து இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற கலப்படத்தை எப்படி மாத்துறது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறது அப்படிங்கிறது ஞானமா தந்திரமா செய்வான். இப்போ இந்த வசனத்தை நான் வந்து சாதாரண எல்லா கிறிஸ்தவங்களுக்கு பேசினேன் என்ன ஆகும், என்ன எல்லா கிறிஸ்தவங்களும் மாதிரி போயிட்டு இருக்காரு, அந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு, இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரா, அடுத்த நாள் வரவே கூடாது. கள்ளத்தி கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, தேவனுடைய வார்த்தைகள் உயிர்த்தெழுந்திருக்குது, அது இன்றைக்கு மகிமை அடைஞ்சிருக்குது. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதாக இருந்தால் அது ஆவியோட உண்மையோடு நாம் பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். யூதர்கள்னா யார்? ரெண்டு ராஜாக்கள் 17:18-19. ரெண்டு ராஜாக்கள் 17:18-19.
என்ன
பண்ணாங்க, கற்பனை கூட விட்டாங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்துல பிடிவாதமா இருந்தாங்க. என்ன காரியத்தில் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் உண்டாக்குன வழிபாடுகளில், இங்கிலீஷ் பைபிளில் கஸ்டம்ஸ்ன்னு போட்டிருக்கு, அப்படின்னா ஆசரிப்பு முறைகள், ஜாதியினுடைய ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றலை, கானானுடைய முறையும் பின்பற்றலை, எகிப்தருடைய முறையும் பின்பற்றலை, தேவன் கொடுத்த பிரமா ஆசரிப்பு முறைகளை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. என்னாகமம் 23:8-9.
சொல்லப்பட்டதுன்னா
யூதா ஜனங்களை குறித்து மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் 12 கோத்திரங்களும் வந்துட்டுருக்கிறாங்க, 12 கோத்திரங்களும் வனாந்தரத்து வழியாக வந்துட்டுருக்காங்க. இங்கே அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூப்பிடும்போது பீலயம் வர்றான், வந்து என்ன பண்ணுறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தை மட்டும் சொல்கிறான். அது எந்த ஜனம்னு கேட்டீங்கன்னா யூதா ஜனங்கள். அங்கே நம்ம பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். இன்னைக்கு ஜாதியோடு கலவாமல் இருக்கிற ஜனம் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். எஸ்தர் 3:8 இங்கிலீஷ் பைபிள் இருந்ததுன்னா இங்கிலீஷ் பைபிளே எடுத்து வாசிக்கலாம். ஐயா எஸ்தர் 3:8 இல்லை 3:8
அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர் ராஜாவின் சட்டங்களை கைகொள்வதில்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல.
நியாயமல்ல. இங்கிலீஷ் பைபிள் வாசிப்போம் கேஜவியில. எஸ்தர் 3:8 தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்குது, அவருடைய வழக்கங்கள் இங்கிலீஷில்.
Scattered about and dispersed among the people in all the provinces of the kingdom, and the law and diverse from all people, neither keep the king's law. Therefore, it is not for the king's profit to suffer them.
அதில் என்ன வழக்கத்துக்கு என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை என்ன பிரதர், வழக்கங்களுக்கு என்ன போட்டிருக்கு இதில், ஸ்கேட்டர்னா சதுரி இருக்கிறது. லாஸ்னா பிரமாணங்கள், மற்ற ஜனங்களை விட இவங்களுடைய பிரமாணங்கள் விகற்பமாக இருக்கிறது. டைவர்ஸ், மற்ற ஜனங்களை விட இவங்களுடைய பிரமாணங்கள் விகற்பமாக இருக்கிறது. இங்கே தமிழ் பைபிளில் வழக்கங்கள்னு போட்டிருக்கு, இன்னும் சில பைபிளில் கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ். அப்போது கிறிஸ்தவங்க சொன்னால், கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் முதல்ல சொன்ன கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எகிப்திலேருந்து உன்னை நான் கொண்டு வர்றேன், நீ செய்ய வேண்டியது என்ன, எகிப்தில் இருக்கிற முறையிலையும் பின்பற்றக்கூடாது, கானான் தேசத்தில் இருக்கிற முறையும் பின்பற்றக்கூடாது, நான் உனக்கு எழுதி கொடுக்குற முறையை மட்டும்தான் பின்பற்றணும். அப்போ அந்த யூத ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யூதனுடைய ஆசரிப்பு முறைகளை பிடிவாதமாக இருக்காங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் தள்ளும்போதும் கூட, சாலமன் ராஜாவுக்கு அப்புறம் எனக்காக ஒரு கோத்திரம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் யூதா கோத்திரத்தை பிரித்து எடுத்தார். அப்போ 10 கோத்திரத்தையும் தள்ளிட்டார். அப்போ யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு கோத்திரம். அப்போ யார் யார் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு கோத்திரமாக ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். அப்போ இந்த எஸ்தருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, யூதரை கொள்ளணும்னு சொல்லி கட்டளை புறப்பட்டப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, யூதருடைய பழக்க வழக்கங்களுக்கு எல்லா ஜனங்களும் மாறிட்டாங்க, நிறைய பேர் மாறிட்டாங்க, மாறாதவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. அப்போது பழக்க வழக்கங்கள் அப்படின்னா லாஸ் அல்லது கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ், தமிழில் ஆசரிப்பு முறைகள். அப்படியாக கிறிஸ்தவருடைய ஆசரிப்பு முறைகள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ஆசரிப்பு முறைகளாக இருக்கணும். அம்மியை இரவு வாங்கக்கூடாது, அம்மியை அடகு வைக்கக்கூடாது, பைபிளில் இருக்குது. அது புறஜாதியும் செய்கிறான், ஆனால் அது கிறிஸ்தவங்களும் அதை கடைப்பிடிக்கணும். எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசரிப்பு முறைகள் பைபிளில் இருக்கிறது வச்சுருக்காங்க, ஆனால் அது முழுமையானது அல்ல. ஒரு 10% வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே, இந்துக்கிட்டே இருக்குது, முஸ்லீம்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் பைபிளில் இருக்கிற முறை தான். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிற முறை நூற்றுக்கு நூறு வந்து தேவ ஜனங்கள் பின்பற்ற வேண்டும். கேட்டால் அவங்க நம்மளை மாதிரி இருக்காங்க, அதனால் அவங்கள மாதிரி நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. தேவன் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரா என்னங்கிறத நம்ம யோசனை பண்ணணும், அல்லது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ தினந்தோறும் உட்காந்து வாசித்து சிந்தித்து தியானின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ராஜா வாங்கன்னு சொன்னால் அவன் கைப்பட எழுதணுமாம்மா நியாயப்பிரமாணத்தை. மற்றவங்க தினந்தோறும் வாசிக்கணுன்னு இருக்காரு. ஏன்னா நாளுக்கு நாள் புதுவியலாக இருக்கிறது. எனக்கெல்லாம் தெரியும், நான் 10 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு, 10 வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்தாச்சு, அதனால் எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு
சொன்னால்,
100 முறை படித்தாலும் சரி, 2000 வருஷமாக வந்துட்டுருக்கு, இது வரைக்கும் யாரும் இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு வரல. அதனால் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானிக்க வேண்டும். அவைகள் நாளுக்கு நாள் புதியவைகளாக இருக்கிறது. இரவுக்கு இரவு அறிவி தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டுகிற வரைக்கும், அல்லது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஜீவகாலத்தை கொடுத்துருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். இது அவனுடைய ஆத்மாவனுடைய ஆகாரம், அது ஜீவன். அம்மியை அடகு வைக்கக்கூடாது. திரிகளின் மேல்கல்லையாவது அடிக்கல்லையாவது அடகு வைக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய ஆத்மாவில் சிந்தித்து தியானிக்கிறத நம்ம பேசுறதுக்கு உண்டான அனுமதி நம்மளுக்கு இருக்குது. அதை கொண்டு போய் நிறைய பேர் அடகு வச்சுருவான். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு பணம் தர்றோம், நீங்கள் அல்லேலூயா சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் மட்டும் சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு மாதம் 10,000 ரூபா தருவேன்பா. ஆனால் பைபிளில் வந்து இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லி ஊழியம் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. யெகோவான்னு சொல்லலாம், தேவனின் தேவனாய் கர்த்தர்னு சொல்லலாம், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லலாம். அது நம்முடைய உரிமை. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஊழியம் செய்யணும், இப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த திரிகளின் மேல்கல்லையாவது அடிக்கல்லையாவது அடமானம் வைக்கிறவன். அல்லது நீ மாதம் முழுவதும் எனக்கு வேலைக்கு வந்துடணும், நீ ஓய்வு நாளுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னா நம்முடைய திரிகளை நம்ம அடமானம் வைக்கிறோம். நீ மட்டும்தான் வரணும், பிள்ளைகளை சர்ச்சுக்கு வரக்கூடாது, அல்லது பிள்ளைகளை மட்டும்தான் சர்ச்சுக்கு அனுப்பணும், நீ போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம அடகு வைக்கிறது தான். அப்போ பணத்துக்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம இழக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை நியமித்து அந்த ஓய்வு நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை முதலே நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. மண்ணாம் பொறுக்கும் போது கூட 6வது நாள் நீ 7வது நாளுக்கு வேணுங்கிறத பொறுக்கி வச்சு கேட்டார். அப்போ 7வது நாளுக்கு வேணுங்கிற ஆசீர்வாதம் அங்கே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒருத்தர் திராட்சை தோட்டம் வச்சுருந்தானா, 7வது நாள் நீ இந்த பழத்தை பொறுக்கிறதுக்கு போகாத, 6வது வருஷத்துலேயே அடுத்த வருஷத்துக்கு உண்டான பழனையும் கொடுத்துருவேன் அப்படின்ட்டாரு. அப்போ 7வது வருஷம் அந்த திராட்சை தோட்டத்தில் விளையிறது யாருக்குன்னு
கேட்டிங்கன்னா,
ஏழைகளுக்கு. யார் வேணால் போய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு 6 நாள் வேலை செஞ்சால் 7வது நாள் சம்பளம் ஃப்ரீ. ஏன் ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்காரு? ஆண்டவருடைய சட்டம், சட்டங்கள் வேத புஸ்தத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய திரிகளை, நம்முடைய சிந்தித்து தியானிக்கிற தன்மையை நாம் எந்த காரணத்தை கொண்டும் அடகு வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பல ஆசரிப்பு முறைகள் வேதத்தில் இருக்குது. அப்போ நாம் வந்து வேதத்தை வாசித்து சிந்தித்து நம்மளுக்கு உண்டான பகுதி எது, புறஜாதிக்கு உண்டான பகுதி எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்முடைய காரியத்தில் நிலைச்சிருக்கணும். அல்லது எல்லா ஆசரிப்பு முறைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிழலிலிருந்து பொருளுக்கு மாறுகிறது. அப்போ நாம் அந்த பொருளை பின்பற்ற வேண்டும். நிழலாக செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ நாம் அந்த பொருளை பின்பற்றினா நம்ம போதும். அப்படியாக நான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையில் இடம் இருந்தால் நாம் அந்த காரியங்களை செய்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். ஏன்னா நாம் வந்து 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ளே நேரடியாக பிரவேசிக்க போகிற ஜனம். ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க 144,000 வரிசையில் வந்து ஊழியம் செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ஜனங்களாக வரப்போகிறாங்க. சாதாரண ஜனங்களாக போகிறவங்க சாதாரண புரஜாதிகள், ஆளுகை செய்கிற வர்றவங்களாக இருந்தால் இந்தந்த காரியங்களை இருந்து விலகி தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டால் அவங்க 144,000 பேர் கிறிஸ்துவோடு சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்கிறவர்களாக மாறுவார்கள். அதனால் 2017 இந்த தேவனுடைய நற்செய்தி உலகம் முழுவதும் பப்ளிசிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை நான் எடுத்துகிட்ருக்குறேன். அதுக்குண்டான எல்லா மேட்டரும் ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம நோட்டீஸும் ரெடி ஆகிடுச்சு. அது நான் வெளியில் போய் சில மீட்டிங்கில் பேசலான் இருக்கேன். அப்படி போகும்போது பரிசுத்த ஸ்தலத்திலே பெருமூச்சு விட்டு ஆளுகிறவங்க யார் யாருங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி ஆண்டவர் அவங்கள கொண்டு வர போகிறாரு. அல்லது இன்டர்நெட் மூலம் அவங்க கூட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உண்டான ஊழிய அழைப்பு என்ன, ஆண்டவர் அவங்கள என்ன செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களில் இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலம் தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட எல்லா திட்டங்களும் 2017 நடைபெறும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கார். அதனால் நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம ஓடி போகிறது, எல்லோரும் ஓடும்போது ஓடணும்னா எதுக்கு ஓடுறேன்னு தெரியாது. இப்போயே ஓடினா தான் ஓ என்னமோ காரியத்துக்கு போயிருக்காரு, அது நல்ல காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க. உபத்திரவ காலத்தில் தேவனுடைய வார்த்தை கிடைக்காத நாட்களில் எல்லாம் வசனத்துக்கு வேண்டி ஓடுவாங்க. அந்த டைமில் ஓடி என்ன பிரயோஜனம்? கிறிஸ்து இங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார், அரை வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி தான் எல்லா கிறிஸ்தவங்களும் ஓடிட்டுருக்காங்க. அங்கே தீர்க்கு தரிசனம் கிடைக்குது, இங்கே தீர்க்கு தரிசனம் கிடைக்குன்னு. எப்படி இந்துக்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகிறான், காசியில் இருக்கிறவன் ராமேஸ்வரத்துக்கு போகிறான், அதே மாதிரி தான் கிறிஸ்தவனும் பழகிட்டான். ஆனால் தன்கிட்ட இருக்கிற பைபிளை பிசாசு வந்தால் ஓட்டுறதுக்கு தலகாணியில் மட்டும் வச்சுக்கிறான், அதை எடுத்து வாசிக்கிறதே இல்லை. பைபிளை காமிச்ச பிசாசு போகுமா? அதனால் அதை வாசித்து சிந்தித்து தியானித்தால் நம்ம 1000 ஆண்டாட்சியில் முக்கால்வாசி ஊழியக்காரங்களாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க எல்லாத்துக்குமே சாதாரண ஜனங்களாக போகிறதுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கணும். அவன் வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவான். அவங்க எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் அவங்களும் ரத்த சாட்சியை மறித்து வருவாங்க. அவங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருப்பாங்க. 144,000 வரிசையில் போகிறவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட நிற்பாங்க. ஆமாம், அதனால் நம்ம சிங்காசனத்துக்கிட்ட நிற்கோம்னா அப்படிங்கிற ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. மற்ற புறஜாதிக்கு போகிற வரிசையில் நம்மளுக்கு இல்லை. அதனால தான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவனையும் அளந்து பார். புறஜாதியில் நீ அளக்காத, பிரகாரத்தில் நிற்கிறது புறஜாதியில் கொடுக்கப்பட்டது, நீ அளக்காத. தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுதுகிறவர்கள் அளந்து பாருனா எண்ணிப்பார். அவங்க 144,000 பேர் பிரகாரம் புறஜாதியில் கொடுக்கப்பட்டதுனால நீ அளக்காத அப்படின்னா எண்ணாத. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல பார்க்குறான், எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருந்தார்கள், குழுத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் ரத்த சாட்சியை மறைச்சவங்க தான். அதனால் கடைசி நாட்களிலே நம்மளுக்கு தேவன் 1000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற நம்மளுக்கு 7வது 1000 ஆண்டு ஆட்சியில் அல்லது ஓய்வு நாளினுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு தேவன் பங்கை நியமித்திருக்கிறார். அதனால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சாட்சியாக பூலோகம் எங்கும் இல்லை எல்லா கிறிஸ்தவனுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதுதான் அந்த சுவிசேஷம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.